புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13 தேதி உலக உடலுறுப்பு தான தினம் கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் MVK மருத்துவமனை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மருத்துவர், தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் மூத்த துணை பேராசிரியர் டாக்டர் ஆர். அசோக்குமார் அவர்கள் உடல் உறுப்புகள் தானம் செய்வோம், உன்னத உயிரினத்தை காப்போம் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 13 தேதி இந்த உலக உறுப்பு தான தினத்தை நம்ம சிறப்பாக கடைபிடிச்சிட்டு வர்றோம். இன்னைக்கு உலக உறுப்பு தானத்தை குறித்து பல்வேறு விதமான விழிப்புணர்வு தகவல்கள் மருத்துவர்களால நிறைய வழங்கப்பட்டு வருது. அந்த வகையில இன்னைக்கு உங்களை சிறப்பு விருந்தினராக நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க ஐயா.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் அசோக்குமார், சிறுநீரக அறுவை சிகிச்சை மருத்துவர், தஞ்சை மருத்துவக் கல்லூரி மற்றும் MVK ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர். நாங்க இப்ப ரெகுலரா உடல் மாற்று அறுவை சிகிச்சைகள் கிட்னி சிறுநீரகத்துல பண்ணிக்கிட்டு, இது தஞ்சாவூர்ல இப்போதைக்கு ரெகுலரா நம்ம மருத்துவக் கல்லூரியில பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால பல பயன்கள் இருக்கு.
ஐயா, நான் சொன்னது போல இந்த ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 13 தேதி உலக உறுப்பு தான தினத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த உலக உறுப்பு தான தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் என்னவாங்க ஐயா இருக்கு?
இந்த உடல் உறுப்பு தானம் அப்படின்றது இப்போதைக்கு வர்ற பரிசோதனைகள் மூலமாகவும், கொஞ்சம் அட்வான்ஸ்டு பரிசோதனைகள்லாம் இருக்கு, அதனால முன்கூட்டியே நம்மளால உடல் உறுப்பு செயலிழப்புறத கண்டுபிடிக்க முடியுது. இந்த உறுப்பு செயலிழப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. இதை பத்தி மக்களுக்கான விழிப்புணர்வு சரியான முறையில இப்போதைக்கு இல்லை. ஒரு 10 லட்சம் பேருக்கு ஒருத்தர் இவங்க தான் உடல் உறுப்பு தானம் பண்றாங்க. இந்த உடல் உறுப்பு ஒருத்தர் தானம் பண்றதுனால அவங்களுக்கு ஏற்படும் உபாதைகள் குறைவுனாலும், அந்த உறுப்பை வாங்குறவங்க அவங்களுக்கு ஏற்படுறது அவங்களுக்கு வாழ்க்கையே அதுதான். உடல் உறுப்பு தானத்தோட பயன்களை பத்தி சொல்றதுக்கு தான் உடல் உறுப்பு தானம் தினம் கடைபிடிக்கப்படுது.
ஐயா, இப்ப இந்த உறுப்பு தானம் அப்படின்னா என்ன? பொதுவா நம்ம இரத்த தானத்தை பத்தி பார்த்திருப்போம், கண் தானம், இந்த மாதிரி நிறைய தகவல்களை கேள்விப்பட்டுட்டே இருப்போம். இப்ப உறுப்பு தானம் அப்படின்னா என்ன? குறிப்பா ஒரு மனிதன் எந்தெந்த உடல் உறுப்புகளை மற்றவங்களுக்கு தானமா வழங்கலாம், அதை பத்தி கொஞ்சம் பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய வகையில விளக்கமா சொல்லுங்க ஐயா.
ஓகே, அதாவது உறுப்பு தானம் அப்படின்றதுல இரண்டு வகைகள் இருக்கு. ஒன்னு, உயிரோட இருக்கிறவங்க அவங்களோட உறுப்புல ஒரு பகுதிய கொடுக்கறது. இன்னொன்னு, மூளைச்சாவு அடைஞ்சவங்க அவங்கள்ட்ட இருந்து பல உறுப்புகளை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது உயிரோட இருக்கவங்க அவங்க என்னென்ன உறுப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னா, சிறுநீரகத்துல ஒரு சிறுநீரகம் கொடுக்கலாம், ஈரல்ல ஒரு பகுதியை கொடுக்கலாம், நுரையீரல்லையோ குடல்லையோ பான்க்ரியாஸ் இதுல எல்லாம் ஒரு ஒரு பகுதிய தன்னுடைய நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கு தானமா கொடுக்கலாம். இது கொடுக்கறதுனால இதை கொடுக்கறவங்களுக்கு பெரிய அளவுகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அதே ஒருத்தர் மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூளை மட்டும் செயலிழந்திருக்கும், மற்ற உறுப்புகள்லாம் கொஞ்ச நேரத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும். அந்த நேரத்துல மற்ற உறுப்புகள்லாம் நம்ம முழுமையாவே எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி உறுப்புகள், இப்ப நான் சொன்ன உறுப்புகள் போக தோல், எலும்பு, ஹார்ட், லங்ஸ், இந்த மாதிரி ஆர்கன்ஸையும் எல்லாத்தையும் டொனேட் பண்றதுனால, இப்ப நம்ம ஒருத்தர் கொடுக்கறதுனால பல பேர் இதனால நல்லா வாழ்ந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க.
ஐயா, இப்ப உடல் உறுப்பு தானம் செய்யறதுல சட்ட ரீதியா இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னங்க ஐயா? எல்லாருமே உடல் உறுப்பு தானத்தை எளிமையா செஞ்சிடலாமா? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
உடல் உறுப்பு தானம் அப்படின்றது எல்லாராலையும் எல்லாருக்கும் செஞ்சிட முடியாது. சில சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் கடுமையாவே இருக்கு. ஏன்னா இதுல பல விதமான ஏமாற்று வேலைகள்லாம் நடக்குது அப்படின்றதுனால சட்டத்திட்டங்கள் கடுமையா இருக்கு. அதாவது இப்ப ஒருத்தர் வந்து நான் சிறுநீரகத்தை தானம் பண்றேன் அப்படின்னு விரும்புனா, அவங்க வந்து அவங்களோட நெருங்கிய சொந்தக்காரங்க, அதாவது அப்பா அம்மாவுக்கோ மகன் மகள்களுக்கோ கணவன் மனைவிக்கோ இவங்களுக்கு தான் கொடுக்கலாமே தவிர, யாரோ ஒரு தெரியாத ஒருத்தங்களுக்கு இதை கொடுத்துட முடியாது. அதே மூளைச்சாவு அடைஞ்சவங்கள்ட்டேந்து நம்ம எடுக்கிறப்ப அவங்க மூளைச்சாவு அடைந்தவங்களோட உறவினர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிச்சா இதுல எல்லா உறுப்புகளையுமே நம்ம எடுத்து இதை தானமா வழங்க முடியும். இதுதான் சட்ட ரீதியான நடவடிக்கைகள், தற்போது இருக்கிற நடவடிக்கைகள்.
ஐயா, இப்ப உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கறது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. முதல் முதல்ல உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை எப்போது நடைபெற்றது? உங்களுக்கு தெரிந்த தகவல்களை கொஞ்சம் பொதுமக்களுக்காக பகிர்ந்துக்குங்க.
ஓகே, முதன் முதல்ல உடல் உறுப்பு தானம் அப்படின்றது அமெரிக்காவில 1954 வருஷம் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை தான் நடந்தது. ஹெர்ரிக் அப்படின்றவரு அவரோட கிட்னியை தன்னோட இரட்டை சகோதரருக்கு கொடுத்தாரு. அந்த கிட்னி கொடுத்தது வெற்றிகரமா செயல்பட்டது. அதுக்கப்புறமா இந்தியாவில் இது முதல் முதல்ல நடந்ததுக்குரிய பெருமை நம்ம வேலூர்ல கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் 1971 வருஷம் அது நடைபெற்றது. இந்த மூளைச்சாவு அடைந்து இருந்தவர்கள் அவர்கள்டேந்து எடுத்து உறுப்ப தானம் பண்றது. அது முதல்ல லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. அது வந்து 1967 வருடம் நடந்தது. ஸோ இந்த உறுப்பு தானம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப நல்லா வளர்ந்த நிலையை எட்டிடுச்சு. ஸோ இதனால உடல் உறுப்பு தானம் அறுவை சிகிச்சை கொஞ்சம் எளிமையான வகைகளில் இப்ப பல மருத்துவமனைகள்ல நடைபெற்று.
ஐயா, இந்த உடல் உறுப்பு தானம் வழங்குறதுல எல்லாருமே உடல் உறுப்பு தானம் வழங்கிட முடியுமா? உடல் உறுப்பு தானம் வழங்க இயலாதவர்கள் அப்படின்னு ஏதாவது சில விதிமுறைகள் ஏதாவது இருக்காங்க, இவங்கெல்லாம் உடல் உறுப்பு தானம் செய்யக்கூடாது, இவங்களுக்கு அந்த திறன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விதிமுறைகள் இதுல இருக்காங்க ஐயா?
கண்டிப்பா இருக்கு. உடல் உறுப்பு தானம் அப்படின்றது ஒரு அவங்க வந்து ஒரு பேஷண்ட் கிடையாது, அவங்க ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷன். அவங்களுக்கு நம்ம அவங்களோட ஒரு உறுப்பை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த உறுப்பு எடுக்கிறதுனால இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது. அவங்க அவங்களோட நார்மலான வாழ்க்கைய இயற்கையா வாழக்கூடிய தன்மை கண்டிப்பா வேணும். அதனால இப்ப ஒரு சிறுநீரகம் எடுக்கிறோம் அப்படின்னா மனிதனுக்கு இயற்கையாவே ரெண்டு சிறுநீரகம் படைச்சிருக்காங்க கடவுள். நமக்கு ஒரு சிறுநீரகமே போதுமானதுதான். சில பேஷண்ட்டுக்கு, அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு கல் இருக்கும், அந்த சிறுநீரகத்துல கிருமிகள் இருக்கும், அந்த சிறுநீரகத்துல ஏதாவது கட்டி அந்த மாதிரி இருக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னொரு சிறுநீரகமும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம ஒரு சிறுநீரகத்தை இதெல்லாம் பார்க்காம எடுத்து கொடுத்துட்டோம்னா இன்னொரு சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இந்த பேஷண்ட்டுக்கு உடல் உறுப்பு, தேவையான உடல் உறுப்பு இல்லாம போயிடும். அதனால இந்த பேஷண்ட்டை முக்கியமா நல்லா ஸ்கிரீன் பண்ணி கரவா டெஸ்ட், தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா டெஸ்ட்களும் எடுத்து இவங்களுக்கு உடல் நல்லா இருக்கு, உடல் தகுதி நல்லா இருக்கு அப்படின்னாதான் நம்ம கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வயசுக்கு அவங்க ஆப்ரேஷன் தாங்கணும், அவங்க உடல் நிலை தாங்கணும் அப்படின்றது. இப்ப கொஞ்சம் அதையுமே கொஞ்சம் தளர்த்தி 65 வயசு வரைக்குமே எடுக்கிறாங்க. அவங்களுக்கு சுகரோ எந்த விதமான தொந்தரவுகளோ இல்லாம இருந்தா அப்பதான் எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் வந்து உடல் உறுப்பு கொடுக்கறவங்க எந்த விதமான உபாதைகளுக்கும் ஆளாகக்கூடாது அப்படின்றத முதல்ல முன்னிறுத்தி தான் இந்த உடல் உறுப்பையே எடுப்பாங்க.
ஐயா, இப்ப இந்த உறுப்பு தானம் வழங்குறதுல மூளைச்சாவு அடைந்தவர் அவர்களுடைய உடல் உறுப்பை தானமா வழங்கலாம், அதே மாதிரி மூளைச்சாவு அடைந்தவர்களுடைய உடல் உறுப்புகளையும் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னீங்க. இத எப்படி நீங்க பயன்படுத்துவாங்க? மூளைச்சாவு அடைந்தவர்களால அவங்களுடைய உடல் பாதிப்புகள், அதனால உடல் உறுப்புகள் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருக்குமா? இந்த உடல உறுப்புகளை பெறக்கூடியவங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க ஐயா?
அதாவது உயிரோட இருக்கவங்க ஒரு உறுப்பை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு உறுப்பை அவங்களோட நெருங்கிய உறவினர்களுக்கு ஒருத்தருக்கு கொடுக்கலாம். இதனால அந்த ஒருவர் நல்ல பலன் பெறுவார். அதே மூளைச்சாவு அடைந்தவங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அப்ப வந்து அவங்களுக்கு மூளையில அடிபட்டு மூளையோட செயல்பாடு சுத்தமா இருக்காது. அந்த பேஷண்ட் வெளியவே வரமாட்டாங்க, அவங்களுக்கு உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் சுத்தமா இல்லை அப்படிங்கறத பரிசோதனைகள் மூலமா முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிப்போம். அப்படி கன்ஃபார்ம் ஆன பிறகு மற்ற உறுப்புகள்லாம் சரியான முறையில வேலை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்றத நம்ம பரிசோதனைகள் செய்வோம். எல்லா பரிசோதனைகளும் செய்து அவங்களுக்கு மற்ற உறுப்புகள்லாம் நல்ல முறையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க வந்து மூளைச்சாவு உள்ளவங்க டொனேஷனுக்கு ஃபிட்டா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்ச பிறகு அவங்க உறவினர்கள்ட்ட சம்மதம் கேட்டு அவங்க உறவினர்கள் ஓகே எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு தெரிவித்த பிறகுதான் அவங்களோட உடல் உறுப்புகளை எடுத்து இந்த மூளைச்சாவு அடைந்தவர்கள்டேந்து உடல் உறுப்புகள் நம்ம எடுத்து கொடுத்தோம்னா ஒரு 7-8 பயனாளிகள் இதன் மூலமா பயன்பெற முடியும். அதாவது மூளைச்சாவு அடைந்தவர்கள் கொடுக்கிற உறுப்புகள் மூலமா பாதிப்புகள் எதுவும் வராது. அதெல்லாம் பரிசோதனைகள் செய்து அந்த பரிசோதனைகள் சரியான முறையில இருந்தா மட்டும்தான் அந்த உறுப்பு தானம் செய்யப்படும். அப்படி அவங்க தானம் செய்யற பட்சத்துல ஒரு 7-8 பேருக்கு அவங்க கொடுக்கற வாழ்க்கை, 7-8 பேரு பல வருடம் நல்லா இருக்கிறதுக்கு அவங்களோட முயற்சி பண்றாங்க. இந்த இத பத்தி விழிப்புணர்வு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த தினமே கொண்டாடப்படுது.
ஐயா, இப்ப ஒரு நபர் தன்னுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய விரும்புறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் தன்னுடைய உடலை தானமா வழங்குறதுக்காக பின்பற்ற வேண்டிய சட்டப்பூர்வ வழிமுறைகள் என்னென்னங்கய்யா?
உடல் உறுப்புகளை தானம் செய்யறது அப்படின்றது இப்ப நான் சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கவங்க ஒரு நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டுமே கொடுக்க முடியும். இவங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த உறவினர்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் தற்போதைய உள்ள சட்டத்திட்டம் அனுமதிக்குது. தெரியாத யாருக்கோ ஒரு மூணாவது மனுஷனுக்கோ இன்னொருத்தருக்கு நம்மளால கண்டிப்பா செய்ய முடியாது. இதுல சில சட்ட சிக்கல்கள் வந்ததுனால இதெல்லாம் கண்டிப்பா தடுத்திருக்காங்க சட்டத்துல. ஆனா நம்ம உடலை நம்ம இறந்த பிறகு மாணவர்கள் படிப்பதற்காகவோ பயன்படுத்திக் கொள்றதுக்காகவோ நம்ம தானம் கொடுக்கலாம். அதுக்குரிய சட்டத்திட்டங்கள் தான் இருக்கு. அது நம்ம மெடிக்கல் காலேஜ்ல அனாட்டமி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து சில ஃபார்ம்கள் கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்களை பூர்த்தி செஞ்சு என்னோட உடலை நான் மாணவர்களின் படிக்கிறதுக்காக நான் தானம் பண்றேன் அப்படின்னு நினைச்சோம்னா அதை தானம் பண்ணலாம். அப்படிதான் தானம் பண்ணலாம் தவிர உடல் உறுப்புகளுக்கு அப்படி ஒரு பெரிய சட்டப்பூர்வமான வழிமுறைகள் ஒன்றும் பெருசா கிடையாது. இப்ப நான் உடல் உறுப்புகளை என்னோட சகோதரர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது நம்ம தாராளமா கொடுக்கலாம். இல்ல நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆகி மூளைச்சாவு அடைஞ்சிருச்சு, அது நம்ம உறவினரா இருக்காங்க, அவங்களோட உறுப்புகளை நம்ம கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு நம்ம கன்சென்ட் மட்டுமே போதும், வேற ஒன்றும் பெருசா தேவையில்லை.
ஐயா, ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதர் தன்னுடைய உடல்ல ஏதாவது ஒரு காரணத்துக்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டதன் பின் அல்லது ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கொண்டதன் பின் அவருடைய உடல் சீராகுது அப்படிங்கிற பட்சத்துல, அப்படிப்பட்ட அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒரு நபர் அவருடைய இறப்பிற்கு பின் அவருடைய உடல் உறுப்புகளை தானமா வழங்குறாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த உடல் உறுப்புகளை அவர் தானமா வழங்கலாமா? அதனால ஏதாவது ஒரு உடல் உறுப்பை பெறக்கூடியவங்களுக்கு ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் எதுவும் இருக்காங்க ஐயா?
அதாவது இந்த உடல் உறுப்பை கொடுக்கறவங்க உடல் உறுப்பை பெறுறவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே தலையிலேருந்து கால் வரைக்கும் அனைத்து டெஸ்ட்களுமே பண்ணுவோம். இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து கிட்னிய கணவன் ஒரு மனைவிக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா இந்த கிட்னியை கொடுக்கற கணவருக்கு அவரோட நுரையீரல் எப்படி இருக்கு, அவரோட ஹார்ட் எப்படி இருக்கு, லிவர் எப்படி இருக்கு, லங்ஸ் எப்படி, எல்லாத்தையுமே பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு இவங்க கொடுக்கறதுக்கு முழு தகுதியோட இருக்காங்க அப்படின்றத முதல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது அதை வாங்குறவங்க அவங்களுக்கு சிறுநீரக செயல்பாடு இருக்கும், அதை தவிர மற்ற உறுப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் செக்அப் பண்ணி பார்த்துக்கிட்டு இவங்க கொடுக்கறதுனால இவங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் ஊர்ஜிதம் செஞ்சுக்குவோம். அவங்க வாங்குறவங்களுக்கு முழு பலன் இருக்கணும் அப்படின்றதையும் ஊர்ஜிதம் செஞ்சுக்குவோம். இது ரெண்டையும் செஞ்ச பிறகுதான் இந்த உடல் தானம் வந்து நம்ம உடல் உறுப்பு தானத்தை நம்ம பண்ணவே முடியும். ஸோ அதனால உடல் கொடுக்கறவங்களோட பாதிப்புகள் கண்டிப்பா குறைவா தான் இருக்கும். இவங்களுக்கு பாதிப்புகள் குறைவு அப்படின்றத விட ஒருத்தங்க வாங்குறவங்களுக்கு வாழ்க்கையே அதுதான். இந்த உறுப்பை வச்சுதான் அவங்க இன்னும் பல வருடங்கள் வாழ முடியும். அதனால இதனால பாதிப்புகள் அப்படின்றது ரொம்ப குறைவு அப்படின்னாலும் அத பலன் பெறவங்களோட பலன் மிக அதிகம்.
ஐயா, இப்ப இந்தியா மற்றும் தமிழக அளவுல இந்த உடல் உறுப்பு தானம் குறித்த ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கறது இன்னைக்கு பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஐயா இருக்குது?
தமிழகத்துல நம்ம பாக்குறப்ப இந்த உடல் உறுப்பு தானத்தோட விழிப்புணர்வு சற்றே குறைவாக தான் இருக்குது. ஆனா இப்போதைக்கு தற்போதைய நமது அரசின் முயற்சியால கொஞ்சம் மக்களுக்கெல்லாம் இது தெரிய வருது. இப்ப ஒருத்தங்க மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க, அவங்களோட உறவினர்கள் வந்து முன்னாடியெல்லாம் ரொம்ப யோசிப்பாங்க, இந்த உறுப்புகளை கொடுக்கறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. இப்போதைக்கு பலர் தாங்களே முன் வந்து இந்த உறுப்புகளை எடுத்துக்கங்க, இந்த உறுப்புகள்னால இன்னும் ஒரு 7-8 பேர் உயிர் வாழ முடியும் அப்படின்னா இந்த உறுப்புகளை நாங்க மகிழ்ச்சியா தர்றோம், இது எங்களோட உறவினரே உயிர் வாழ்றதுக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முன் வர்றாங்க. முன்னாடி பார்த்தோம்னா நம்ம கணக்குகள் படி ஒரு 10 லட்சம் பேருக்கு ஒருத்தர் தான் உடல் உறுப்பு தானம் செய்யற மாதிரி இருந்தாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் நிறைய பேர் மூளைச்சாவு அடைஞ்சவங்களும் சரி உயிரோடு இருக்கவங்களும் சரி நான் அவங்களுக்கு கொஞ்சம் கிட்னி கொடுக்கலாமா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் கிட்னி கொடுத்தா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வந்து அவங்களே கேக்குறாங்க. அவங்களே முன் வந்து கேக்குறதுனால இது வந்து கண்டிப்பா முன்னேற்ற பாதையில தான் இருக்கு. பட் இன்னுமே பல பேர் பல உறுப்புகள் செயலிருந்து உறுப்புகள் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த உழைப்புணர்வு முழு வீச்சுல மக்களை சென்று சேர்ந்ததுன்னா இதனால பல பேரோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதனால மக்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, உடல் உறுப்புகளை நீங்க கொடுக்கறதுனால பெரிய அளவுல நமக்கு ஒன்றும் பெரிய சேதம் ஏற்பட போறது இல்ல. ஆனா அந்த ஒரு உடல் உறுப்பு தான் அதை ரிசீவ் பண்ற வாங்குறவங்களுக்கு வாழ்க்கையே. இப்ப பல பேருக்கு நம்மளால வாழ்க்கை கொடுக்க முடியும் அப்படின்றத மக்கள் உணர்ந்தாங்கன்னா இன்னுமே இது வந்து சிறப்பான முறையில வெற்றி பெறும்.
ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக வளர்ந்த மருத்துவ துறையில உடல் உறுப்பு தானம் பண்றது, அத அறுவை சிகிச்சை செய்யறதுல இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மருத்துவ ஆராய்ச்சிகள், ஒரு மருத்துவ முன்னேற்ற பாதையில இன்னைக்கு நம்முடைய மருத்துவத்துறையுடைய செயல்பாடுகள் இருந்துகிட்டு இருக்குங்கய்யா?
மருத்துவத்துறையோட முன்னேற்றம் இது அளவுலயே நல்லா முன்னேறி இருக்கு. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கிட்னி கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த கிட்னியோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது, ஒரு 100 பேருக்கு ஆபரேஷன் பண்ணா ஒரு 50 பேருக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும். பட் இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்துல இதுல எந்தெந்த இடத்துல நமக்கு ஃபெயிலியர் வருது, எதனால ஃபெயிலியர் வருது அப்படின்றதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அந்த இடங்கள்ல தடுக்கிறது மூலமா 100 பேருக்கு ஆபரேஷன் பண்ணா 95 பேருக்கு கிட்னியோட ஆபரேஷன் வெற்றிகரமா நடத்திக்கிட்டு வர்றாங்க. எல்லா இடத்துலயுமே இது வெற்றிகரமா நடக்குது. அதனால இப்ப ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்னி ஃபெயிலியர்லயே பல வருஷம் இருந்தவங்க, அவங்களுக்கு கிட்னியோட செயல்பாடுகள் இம்ப்ரூவ் ஆகுறதுனால கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சே ஒரு 15-20 வருஷம் உயிரோட இருக்கவங்க, அவங்க அந்த உறுப்பு அந்த நேரத்துல மாற்றாட்டி 1-2 வருஷம் அவங்க உயிரோட இருக்கிறதே சிரமம் அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் இப்ப 10-15 வருஷம் தாராளமா உயிரோட இருக்காங்க. இது எல்லாமே இந்த விழிப்புணர்வோட காரணம்தான். அதனால உடல் உறுப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பெரிய தயங்க வேண்டியதில்லை. இதனால நமக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் வராது. ஆனா அது நீங்க கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையே கிடைக்கும். இது வந்து நம்ம நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு இவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க போறோம். அவங்க வந்து மகிழ்ச்சியோட இருக்கிறதுக்கு நாம ஒரு காரணமா இருப்போம். இதை நம்ம மக்கள் உணர்ந்தாங்கன்னா இன்னுமே நிறைய பேர் முன் வருவாங்க. அதுக்கு
ஐயா, இப்ப ஒரு மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை எடுத்து மற்றொரு நண்பர் அல்லது உறவினருக்கு அந்த உடல் உறுப்புகளை மற்றவங்களுக்கு பொருத்துறோம், அப்படி பெறப்பட்டு இன்னொருத்தவங்களுக்கு அந்த உடல் உறுப்புகளை பொருத்தும் போது ஏதாவது சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களா ஐயா?
கண்டிப்பா இருக்கு. ஒரு உறுப்பை எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கிறது அப்படின்றது உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பொருள் உள்ள வந்துட்டா நம்ம உடல் அதை வெளியே தள்ளதான் பார்க்கும். அது உறுப்பா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அதை வெளியே மேக்சிமம் தள்ள பார்க்கும். இது நம்மளோட பொருள் கிடையாது, நம்ம சார்ந்ததை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம உடலில் உள்ள எதிர்ப்பு சக்திகள்லாம் அதை எதிர்த்து போராடி வெளியே தள்ள பார்க்கும். ஸோ இந்த எதிர்ப்பு சக்திகள் போராடி வெளியே தள்ளுறத நம்ம குறைக்கணும். அதுக்குதான் இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட எதிர்ப்பு சக்திகளை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான மருந்துகள்லாம் கொடுத்து இந்த கிட்னியை நம்ம ஏத்துக்கிற அளவுக்கு வைக்கணும். ஸோ இதுக்கு அவங்களோட உடல் எடைக்கு தகுந்த மாதிரி மாத்திரைகள் கொடுத்து மருந்துகள் கொடுத்து அந்த கிட்னியை கொஞ்சம் கொஞ்சமாக உடல் ஏற்றுக்க வைக்கும். கொஞ்சம் நாளாக நாளாக இந்த இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸோட அளவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வர்றது மூலமாக அவங்க வந்து நார்மலாக வாழ்கிறதுக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதனால அறுவை சிகிச்சைகளில் சிக்கல்கள் இல்லாமல் இல்லை. பட் இதெல்லாம் வந்து கடந்து வந்து அந்த அறுவை சிகிச்சைகளோட சிக்கல்களும் சிரமங்களும் சயின்ஸோட முன்னேற்றத்தினால இப்போதைக்கு எல்லாமே பெருமளவுல குறைக்கப்பட்டிருக்கு.
நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரத்த தானம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி, ஒருத்தருக்கு ரத்தம் தேவை, அறுவை சிகிச்சையில இவருக்கு ரத்தம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரத்த தானம் கொடுப்பாங்க, ரத்த தானம் பெற்றுக்கோங்க. இந்த மாதிரி ரத்தத்தை தானமா பெறுறது அல்லது கொடுக்கறதுக்கும், இந்த மாதிரி உடல் உறுப்புகளை தானமா மாற்றி அறுவை சிகிச்சை செய்யறதுக்கும், இது ரெண்டுக்கும் என்னங்கய்யா வேறுபாடு? ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி முறைகளை கொண்டதா? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கய்யா.
ரத்த தானம் அப்படின்றது நம்ம உடல்ல ஒரு 5 லிட்டர் ரத்தம் நமக்கு இருக்கு. அதுல ஒரு 350 ml ரத்தத்தை எடுத்து நம்ம கொடுக்கறோம். இந்த ரத்தத்தை இப்ப நம்ம ஓ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ்னு பல குரூப்புகள் இருக்கு. இந்த நம்ம என்ன குரூப்பை சேர்ந்தோமோ அந்த குரூப்புக்கு சேர்ந்தவங்களுக்கு நம்ம அந்த ரத்தத்தை கொடுக்கலாம். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் மூலமா ஒருத்தருக்கு பெருமளவுல ரத்த இழப்பு ஏற்படுது, ஒரு அறுவை சிகிச்சை, இந்த அறுவை சிகிச்சைக்கு நமக்கு பெருமளவுல ரத்தம் ஏற்படும் தேவைப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் நம்ம ரத்தம் கொடுக்கலாம். இந்த ரத்தத்துக்கு வந்து இந்த குரூப்போட சேர்ந்தவங்க இருந்தா இதை யாருக்கு வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அதனால இவங்க நம்ம சொந்தக்காரங்கள் தான் கொடுக்கணும் இந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி நம்ம கொடுக்கற ரத்தம் ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள நமக்கு திரும்ப உடல்ல உற்பத்தி ஆயிடும். அதனால 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து இந்த உடல் உறுப்பு ரத்த தானத்தை பண்ணலாம். ஆனா உடல் உறுப்பு தானம் உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு கிட்னியை கொடுக்கறோம் அப்படின்னா அந்த கிட்னி திரும்பி வளர போறது இல்லை. பட் இன்னொரு கிட்னின்றது நமக்கு வாழ்க்கைக்கு போதுமானது. அந்த கிட்னியோட செயல்பாடு நல்ல அளவுல இருந்தது அப்படின்னா அதுவே நமக்கு போதுமானதுதான். இந்த கிட்னி நமக்கு வளராது. ஸோ திரும்பி திரும்பி நம்ம உடல் உறுப்பு தானம் கண்டிப்பா பண்ண முடியாது ரத்த தானத்தை போல. ரத்த தானம் அப்படின்றது ஒரு பகுதி மக்களுக்கு ஒரு சிறு அளவுல ஹெல்ப் பண்ணும். பட் உடல் உறுப்பு தானம் அப்படின்றது அந்த உறுப்பு இல்லாட்டி அந்த அவங்களால வாழவே முடியாது. அந்த நம்ம உறுப்பை வாங்குறவங்களால வாழவே முடியாது. ஸோ அதனால அந்த உறுப்பை எடுத்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கை நம்ம செய்யறோம். ரத்த தானம் அப்படின்றது முக்கியமானது தான். அதை விட உடல் உறுப்பு தானம் மிக சிறந்தது தான்.
ஐயா, சில பேருக்கு இந்த உடல் உறுப்பு தானம் வழங்குறது குறித்து ஒரு சில பேருக்கு ஒரு பயமோ, சில பேர் உடல் ஆரோக்கியமா இருப்பாங்க, ஒரு பதட்டம், ஒரு மனபயம், அதாவது உடல் உறுப்புகளை தானமா கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். பொதுவா ஒரு உடல் உறுப்பு தானம் வழங்கக்கூடிய மக்களுக்கு இயல்பா ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் என்னென்ன தோணும், அதை எப்படிங்க சரி செய்து அவங்கள உடல் உறுப்பு தானம் செய்யறது சரியானதுதான், அதுல எந்த தவறும் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு எப்படிங்க ஒரு நம்பிக்கையை நம்ம ஊட்டணும்?
அதாவது எல்லா மக்களுக்குமே அந்த பயம் இருக்கும். சாதாரணமா ஒரு விரல்ல ஒரு நுனியில லேசா அடிபட்டிருக்கு, அந்த பகுதியை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட மக்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அந்த விரலோட நுனியை நம்ம எடுக்கணுமா, இதனால நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படுமா அப்படின்றதுல பல இது இருக்கும். இன்னைக்கும் அவங்களுக்கு விரல் அடிபட்டுருச்சு, அந்த விரல் பகுதி அழுகி போச்சு, அதை நீக்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றப்பயே இவ்வளவு பயம் இருக்கிறப்ப, ஒரு நார்மலா இருக்கிற கிட்னி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு 2 சிறுநீரகம் இருக்கு அதுல ஒன்னு கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப, இந்த 1 சிறுநீரகம் தான் நமக்கு இருக்கு, இதனால கண்டிப்பா பின்னால எனக்கும் இந்த செயல் குறைபாடு ஏற்படுமா, இதனால எனக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், மக்களுக்குமே இருக்கிற கேள்விதான். அதனால முதல்ல அதுதான் சொன்னேன்னா, ஒருத்தங்க உறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் முழு பரிசோதனையும் மேற்கொண்டு அவங்க உறுப்பை கொடுக்கறதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்றத பரிசோதனைகள் மூலமா ஊர்ஜிதம் செஞ்ச பிறகுதான் அவங்கள்ட்ட இருந்து அந்த உறுப்பு எடுக்கப்படும். அதனால மிகுந்த முன்னெச்சரிக்கையோட தான் இந்த உறுப்பு எடுக்கப்படும். உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கும் அப்படின்ற பட்சத்துல எந்த உறுப்பையுமே எடுக்க மாட்டாங்க. ஸோ இதுல பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நீங்களே கொடுக்க விருப்பப்பட்டாலும் இதுல உங்களுக்கு தொந்தரவு இருக்கும் அப்படின்னு பரிசோதனைகள் மூலமா தெரிஞ்சதுன்னா அந்த உறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால உங்களுக்கு பரிசோதனைகள் செஞ்சுட்டு உங்க உடம்பு தகுதியா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் எடுப்பாங்க. ஸோ நீங்க தைரியமாகவே போகலாம். அப்படி கொடுத்தவங்க பல பேரு நாங்க பாத்துக்கிட்டு தான் இருப்போம், நல்லாவே இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை, அவங்களுக்கு எப்பயும் 2 கிட்னியோட எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி 1 கிட்னியோட அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால மக்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை.
ஐயா, இன்னைக்கு இந்த உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு வெளிநாடுகள்ல, இந்தியா போன்ற வளர்ந்த அமெரிக்கா இந்த மாதிரியான வெளிநாடுகள்ல அந்த மருத்துவ முறைகள்ல இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, உறுப்பு தானம் அப்படிங்கிறது அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை எப்படிங்கய்யா இருக்குது?
மக்களோட மனநிலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒண்ணுதான். என்னோட உறுப்பை கொடுக்கறப்ப இருக்கிற பயம், நானா இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்காரரா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அதே அளவுக்கு பயம் இருக்கதான் செய்யுது. வெளிநாட்டுக்காரங்களுக்கு நம்மளை விட ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கொஞ்சம் விழிப்புணர்வு ஜாஸ்தியா இருக்கு. சரி, இதை கொடுக்கறதுனால நமக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்பட போறது இல்லை, இந்த வளர்ந்த நாடுகளில் உள்ள அட்வான்ஸ்டு கருவிகள் மூலமா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையா அந்த அறுவை சிகிச்சையை பண்ணிடுறாங்க. அதனால வெளிநாடுகளில் இன்னும் கொஞ்சம் தைரியமா மக்கள் வெளியில வர்றாங்க. நம்ம நாட்டில் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறதுனால மக்கள் கொஞ்சம் வெளியில வர யோசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளாக மக்கள் இதை பத்தி முழுமையா புரிஞ்சுப்பாங்க, இன்னும் நிறைய பேர் வெளியே வருவாங்க. இதனால இன்னும் நிறைய உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டவர்கள் உயிரோட வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
ஐயா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மருத்துவ முறையில, மருத்துவ கருவிகள்ல, ஒரு மருத்துவரா உடல் உறுப்பு தானம் செய்யறதுல உங்களுடைய ஒரு பார்வை, குறிப்பா உங்களை போன்ற மருத்துவர்களுடைய பார்வை அப்படிங்கிறது எப்படிங்கய்யா இருக்குது?
இப்ப அமெரிக்கால உள்ள எல்லா கருவிகளுமே கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இருக்குது. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி அங்க இருந்த ஸ்பெஷல் கருவிகள் எல்லாமே நம்ம கிட்ட பல கருவிகள் இருக்காது. அந்த காலத்துல லாப்ரோஸ்கோபி அப்படின்னு சில ஒரு சிறு துளைகள் மூலமா போட்டு எடுத்துருவாங்க. ரோபோட்டிக், ரோபோட் அசிஸ்டட், ரோபோட்டிக் உதவியோட செய்யற அறுவை சிகிச்சைகள் இன்னும் துல்லியமா இருக்கும். அந்த அறுவை சிகிச்சைகள்லாம் இதுல கிடையாது, இப்போதைக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அதனால வெளிநாடுகளுக்கு நம்ம எந்த விதத்திலையும் குறைஞ்சு போயிடல. அதனால அந்த வசதிகள் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. வெளிநாடுகள்ல எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியுமோ அதே அளவுக்கு நம்ம நாட்டிலையும் சக்சஸ்ஃபுல்லா செய்யக்கூடிய வசதிகள் எல்லாமே இருக்கு. அதனால மக்கள் பயப்படாம தைரியமா வந்து பண்ணிக்கலாம்.
ஐயா, அதே போல இந்த உடல் உறுப்பு அறுவை சிகிச்சையில இந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் கூட நிறைய இடங்கள் நடக்கிறத நம்ம பத்திரிகைகளை படிச்சிருக்கோம். இந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சை, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சாதாரணமா செய்யக்கூடிய உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை போலதான் இந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சை, அதுவும் இதே போலதானா? அதுக்குன்னு சிறப்பு தன்மையில் ஏதாவது இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க.
1964 முதல் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாங்க. இருதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணது 1981 முதல் இருதய மாற்று பண்ணாங்க. இருதய மாற்று அப்படின்றது மூளைச்சாவு அடைந்தவர்கள் சேர்ந்து அவங்க இருதயத்தை எடுத்து அப்படியே இருதயம்ன்றது உடனடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்துக்குள்ள இருதயத்தோட செயல்பாடு அது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள இதை வச்சு அறுவை சிகிச்சை செய்யணும். இதுல ஒரு 3-4 ரத்த குழாய்கள், முக்கிய ரத்த குழாய்கள் இருக்கு. அந்த ரத்த குழாய்களை இருதயதானம் பெறுறவரோட சேர்த்துட்டோம்னா அந்த ரத்த குழாய்கள் நல்ல அளவில் ஃபங்க்ஷன் ஆகி நல்ல செயல்பாடுகள் இருக்கும். ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷலாக ட்ரெயின் ஆன கார்டியோதராசிக் சர்ஜன்ஸ், அதாவது இருதய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ இதை முன்னாடிகள் பட்ட சிரமங்களை விட இப்போதைக்கு எளிமையாகவே இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடிச்சுட்டு வராங்க. ஸோ இதனால நல்ல சக்சஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் இப்போதைக்கு கிடைக்குது. ஸோ மூளைச்சாவு அடைந்தவங்கள்டேந்து இருதயம் எடுத்து நல்லா வெற்றிகரமா மக்களுக்கு அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா மட்டும்தான் எடுத்து வைப்பாங்க. எடுத்து வைக்கிற சூழ்நிலையில வெற்றிகரமான ரிசல்ட் நல்லாவே இருக்கு இப்போதைக்கு.
இன்றைய உலக உறுப்பு தான தினத்துல உறுப்பு தானம் குறித்து இன்றைய இளைஞர்கள், இளம் பெண்கள், குறிப்பா பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கருத்துரைகள் என்னங்கய்யா?
முக்கியமான கருத்துரையை நம்ம வந்து உடல் உறுப்பு தானம் அப்படின்றது ஒரு மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பிழைக்கிறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அப்படின்றத ஊர்ஜிதம் செஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து உடல் உறுப்புகளை உங்க உறவினர்கள்ட்ட வந்து கேட்பாங்க, நீங்க தானம் கொடுக்கலாமா அப்படின்றதுக்கு. அதுல நிறைய பேர் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, இது கொடுக்கலாமா வேண்டாமா, இது கொடுக்கறதுனால நமக்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு நிறைய யோசனைகள் இன்னும் இருக்குது. இப்போதைக்கு ஒருத்தங்க மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஊர்ஜிதம் பண்ணாங்கன்னா ஒரு டாக்டர் ரெண்டு டாக்டர் ஊர்ஜிதம் பண்றப்ப அந்த பேஷண்ட் பிழைக்கவே மாட்டாங்க அப்படின்றத ஊர்ஜிதம் பண்ணிட்டு தான் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுல எந்த விதமான யோசனையும் நம்ம பண்ண தேவையில்லை. இப்ப நம்ம மூளைச்சாவு அடைந்தவரோட உறவினராக இருந்து நம்ம அந்த உறுப்புகளை கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தரோட உறுப்புகளை தான் எடுத்து கொடுக்குறோம். இதனால 7-8 பேர் நல்ல பயனடைவாங்க. இதனால 7-8 உயிர்களை நம்ம வாழ வைக்க முடியும், அவங்க குடும்பங்கள்ல நம்ம மகிழ்ச்சிகளை பார்க்க முடியும். அதனால இந்த உடல் உறுப்பு தானம் அப்படின்றத நம்ம இன்னும் கொடுக்கறதுக்கு மக்கள் இன்னும் முன் வரணும். இதுல யோசிக்க வேண்டிய விஷயங்கள் பெருசா இல்லை. அதனால இதுல கொடுத்தாங்கன்னா நம்மளால ஒரு 7-8 பேர் மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இந்த முயற்சியை செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் மக்கள் நல்லா வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு.
ஐயா, இதுவரைக்கும் இன்றைய உலக உறுப்புகள் தான தினத்துல உறுப்பு தானம் அப்படின்னா என்ன, உறுப்பு தானத்துல இருக்கக்கூடிய சட்ட ரீதியான வழிமுறைகள் என்ன, யாரெல்லாம் உறுப்பு தானம் செய்யலாம், உறுப்பு தானம் செய்யறதுனால விளையக்கூடிய பயன்கள் என்ன, இந்தியா மற்றும் உலக நாடுகள்ல இந்த உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு, அதனுடைய மருத்துவ வளர்ச்சி இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பான, மிக தெளிவான ஒரு பதிலுரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா இன்றைய உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு தின வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோங்க. ஐயா,
மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
நேர்களே, இதுவரை உடல் உறுப்பு தானம் செய்வோம் பற்றி ரொம்பவே அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் ஆர் அசோக்குமார் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077 7950 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.